எனவே குரு என்ற சொல்லுக்கு ஆணவ அறியாமையை நீக்குகின்றவன் என்று பொருள் வருகின்றது. திருவருள் தான் ஆணவமாகி அறியாமையை நீக்கும். குரு என்பதற்கும் அதுதான் பொருள். எனவே குரு என்பவர் யார் என்றார், திருவருள் வடிவம் கொண்டு இருக்கின்ற பொருள். திருவருளின் வடிவம் தான் கண்ணுக்கு புலப்படாத திருவருள். கண்ணுக்கு புலப்படாத நிலையிலே அந்த திருவருள் இருந்தால் நாமெல்லாம் எப்படி அதன் மீது ஒரு பற்று கொள்வது, அதன் மீது நமக்கு எப்படி ஆர்வம் வரும்? ஆகவே நம்மையும் ஆட்கொள்வதற்காக வேண்டி அந்த திருவருளானது ஒரு வடிவம் கொண்டு வருகின்றது. அதாவது கடலிலே உப்பு கலந்திருக்கின்றது, அது சுவையாக கலந்திருக்கின்றது, வடிவமின்றி கலந்திருக்கின்றது, உப்பு தன்மை என்று இருக்கின்றது. அந்த கடலிலே இருக்கின்ற அந்த உப்பு தன்மை, அந்த வடிவமற்ற அந்த உப்பு தன்மை, உப்பு என்று ஒரு படிகமாக வடிவம் கொண்டு வருவது போல என்று அருமையாக ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி திருக்கழிற்றுப்படியார் என்ற சாத்திரம் விளக்குகின்றது. சிவபெருமான் எப்படி இந்த உலகத்திற்கு எழுந்தருளுகின்றார் என்று சொன்னால், எங்கும் புலப்படாதவர் இருக்கின்ற, யாராலும் அறிந்து கொள்வதற்கு அரிதாக இருக்கின்ற அந்த சிவபெருமான் எப்படி புலப்படுகின்றார் என்று சொன்னார். என்ன, மணிவாசக பெருமானுக்கு புலப்பட்டார், குருவாக வந்துதான் ஆட்கொண்டார் மாணிக்கவாச சுவாமிகள். அவர் சொன்னார், சிவனென யானும் தேரினன் காண்க என்று சொன்னார். வந்திருப்பது வந்திருக்கின்ற குரு யாரு, சிவபெருமான் தான் இவர் அப்படின்னு நான் தேறினேன், தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னார். அது ஏன் சொல்லியிருக்கின்றார் என்றால், சிவன் அவனி வந்தபடி செப்பில், சிவன் எப்படி உலகத்திற்கு எழுந்துவிடுகின்றார் என்று சொல்ல போனால், கடலிலே இருக்கின்ற அந்த உப்புத்தன்மை உப்பு என்ற கூறிய வடிவம் கொண்டு வந்தது போல, வடிவமற்ற அந்த திருவருளானது உயிர்கள் ஒரு வடிவம் கொண்டு வந்தாலன்றி இந்த உயிர்களால் அறிந்து வழிபடுவதற்கு ஆர்வம் கொள்வதற்கு அன்பு செய்வதற்கு முடியாது ஆகினாலே. ஏனென்றால் உயிர்கள் வடிவம் கொண்ட உடலை சார்ந்தே வாழ்கின்றன, வடிவமுடைய பொருள்கள் மீதே பற்றுக்கொள்கின்றன. ஆகையினாலே அந்த வடிவமற்ற திருவருளும் ஒரு திருவடிவம் தாங்கி குருவாக வந்து இந்த மண்ணுலகத்திலே எழுந்தருளி பக்குவ ஆன்மாக்களை ஆட்கொள்ளும் என்ற செய்தியை சொல்லி, எப்படி அந்த பக்குவ ஆன்மாக்களை ஆட்கொள்ளும் என்ற விஷயங்களை எல்லாம் தொகுத்து சொல்ல வந்ததுதான் இந்த அருளுரு நிலை என்ற அதிகாரமாகும். யார் அப்போ குருவாக வருகின்றார் என்பதை முதல் குரட்பாவிலே அருமையாக தெரிவித்துணர்த்துகின்றார். இதுவரை அறிவுக்கு அறிவாக உள்ளே இருந்த அந்த சிவம்தான் குருவாக எழுந்தருளுகின்றார் என்று முதற் குரட்பாவிலே சொல்கின்றார். அறியாமை உள்ளின்று அழித்ததே காணும் குறியாகி நீங்காத போ, காணும் குறியாகி காணத்தக்க வடிவமாகி நீங்காத கோ, நீங்காமல் இருக்கின்ற தலைவன், கோ என்றால் தலைவன், காணத்தக்க வடிவம் கொண்டு மானுட வடிவம் கொண்டு நம்மை விட்டு நீங்காமல் இருக்கின்ற அந்த குருவாகிய தலைவன் யார் அப்படின்னு கேட்டால், அறியாமை உள்ளின்று அழித்ததே, நாம் அறிந்து கொள்ள முடியாதபடி நம்ம அறிவுக்கு அறிவாக நின்று இதுகாரும் நம்மை பக்தி நெறியில் வளர்த்து வந்ததே அந்த சிவம்தான். நம்ம அறிவுக்கு அறிவாக சிவம் இருக்கின்றது, நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அப்படி நாம் அறிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையிலே நம்ம அறிவுக்கு அறிவாக அரிதான நிலையிலே இருந்த அந்த சிவம்தான் இப்போ ஒரு பக்குவ நிலைக்கு நாம வந்துவிட்டதனாலே நாம் அறியத்தக்க வகையிலே குருவாக எழுந்தருளி முன்னால் இருக்கின்றது என்று கூறினார். இந்த செய்தியிலே சிவபுராணத்திலே உள்ள இரண்டு அடிகளை நாம் வந்து இணைத்து சிந்தித்தார். எப்போதும் பாராயணம் பண்ணுவதா சிவபுராணம், அப்படியே அந்தந்த அடிகளை சொல்லிக் கொண்டு போகின்றோம். ஒரு இரண்டு அடிகளை நாம் இணைத்து சிந்தித்தார், அப்படி ஒரு சிந்தனை தருகின்றது. இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று அருளினார்கள் மணிவாசகத்திற்கு. இவை பொழுது கூட நம் அறிவை விட்டு நீங்காமல் அறிவுக்கு அறிவாக உள்ளே இருக்கின்றான் என்று சொன்னார். அடுத்தடியில் என்ன சொன்னார்கள், கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. அப்படி அறிவுக்கு அறிவாக இவை பொழுதும் நீங்காமல் இருந்த அந்த பரமன் கோகழியிலே வந்து குருமணியாக வந்து ஆட்கொண்டான் என்று, அப்ப அறிவுக்கு அறிவாக உள்ளே இருக்கின்ற பரம்பொருள் தான் குருவாக வருகின்றது என்ற செய்தியை தோத்திரமும் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஏன்னா அவர்களுக்கும் ஆகம உபதேசம் தானே மணிவாசக பெருமானுக்கும். ஆகவே அந்த ஆகம செய்தி அப்படியே சொன்னார். சிவஞான போதமும் ஆகமம் தான், அதனையும் எட்டாம் யுத்தத்தில் அப்படிதான் சொன்னார். தம் முதல் குருவுமாயினர், யார் குருவா வாரா, தம்முடைய நம்முடைய முதல்வன் தான், அறிவுக்கறிவா இருக்கின்ற முதல்வன் தான். அது குருவாய்னு சொல்லலாம் இல்லையா, குருவுமாயின் ஒரு உண்மை போட்டார். அதாவது அறிவுக்கு அறிவாக இருப்பதோடு மட்டுமன்றி குருவாகவும் வாரார். அப்போ அந்த இடத்துல தான் நாம ஐயப்பாட்டை நீக்கிக் கொள்ள வேண்டும். இந்த திருவருட்பாயின் பயன் முதல் இந்த அருளொரு நிலை அதிகாரத்திலே இந்த முதல் குரட்பாவை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐயம் வரும். அறிவுக்கறிவா இருக்கின்ற அந்த சிவபரம்பொருள் குருவா வந்துட்டார்னா, குருவா வந்த பிறகு நமக்கு அறிவுக்கறிவா உள்ள இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா, அதான் குருவுமாயின் உண்மை போட்டார். அறிவுக்கறிவாகவும் இருக்கார், அதே சமயத்தில் குருவாகவும் இருந்து விடுகின்றார். அதான் ஒரு சொல் போட்டாலும் அதில் அவ்வளவு பெரிய பொருள் இருக்கும் சாத்திரங்கள். ஆகவே குருவுமாயின் உண்மை போட்டார், உள்ளும் இருக்கின்றார் புறமும் குருவாக எழுந்து வருகின்றார். அப்படிப்பட்ட வல்லமை சிவபெருமானுக்கு உண்டு. ஆகவே அறியாமை உள்நின்று அழித்ததே, நாம் அறிந்து கொள்ள முடியாதபடி தோன்றா துணையாயிருந்து நம்மை காத்து வந்த அந்த சிவபெரும்பொருளே காணும் குறியாகி நீங்காதக்கோ, பக்குவமான நிலையிலே சரியக்கிரியா யோகங்களை நிறைவு செய்து இருவினை ஒப்பு மலபரிபாகம் வந்த அந்த பக்குவமான நிலையிலே காணத்தக்க குருவாக எழுந்தருளி உள்ளது என்று தெரிவிக்கின்றார். அப்போ ஒரு தடை எடுகின்றது. அதற்கு விடையாக அடுத்த குரட்பா, குருன்னா அவர் ஒரு நல்ல பக்குவமான ஆன்மாவாக இருந்துட்டு போட்டும், சிவபெருமானே குருவாக வரணும் என்பது என்ன? இன்னொரு ஆன்மா, நல்ல ஞானம் பெற்ற ஒரு ஆன்மா ஆசிரியராக இருந்து தனக்கு சீடனாக இருக்கின்ற ஆன்மாவுக்கு அருள் செய்ய முடியாதா என்றால், சைவ சித்தாந்தம் ஒரே வார்த்தையை சொல்லியது முடியாது. இது மேற்கொண்டு பலபட பேசி நம்மை மயங்க வைக்கவில்லை, முடியாது. ஏனென்றால் அருள் என்பது சிவபெருமானுக்கு உடமையான பொருள். யார் யார் அந்த ஒரு பொருளை கொடுக்கணும்னா அந்த பொருள் யார்கிட்ட இருக்கோ அவனால தான் அந்த பொருளை கொடுக்க முடியும். திருவருள் என்பது சிவபெருமானுடைய குணம், உயிர்களின் குணம் அன்று. உயிர்கள் அந்த திருவருளிலே திளைத்து முத்தி இன்பத்தை அனுபவிப்பதற்குரியவை. அப்ப வந்து குருவுக்கும் சிவத்துக்கும் நாம் எப்படி கொள்வது என்றால், குருவாக வருவது சிவமே, அப்போ அவரும் ஒரு ஆன்மாவாக இருந்தவர் தானே என்றால், அவர் குரு என்ற நிலைக்கு உயர்ந்த பிறகு சிவத்தோடு இரண்டரை கலந்து விட்டதனாலே சிவத்துக்கும் அவருக்கும் வேற்றுமை இல்லை. அந்த ஆன்மா செய்வதெல்லாம் முத்தி இன்பத்தை அனுபவிப்பதுதான். அந்த ஆன்மாவிடம் தங்கி இருந்து கொண்டு சீடனுக்கு தீட்சை வழங்குவது, சீடனை உய்விப்பது, முத்தி அருள்வது எல்லாமே சிவத்தின் செயல்தான் என்பது சைவ சித்தாந்தம். இதை நாம் போக போக விளக்கமாக படிப்போம். அதாவது ஒரு பழுக்க காய்ச்சிய கம்பியானது சுடுகின்றது என்றால், அந்த கம்பி தீயோடு ஒன்றி கலந்து விட்டதனாலே அந்த கம்பியில் இருந்து கொண்டு அந்த நெருப்பு தான் தன்னுடைய சுடுதல் தொழிலை செய்கின்றது. பார்ப்பவருக்கு அந்த கம்பியை நேரடியாக சுடுவதா? தீயோடு சம்பந்தப்படாவிட்டால் அந்த கம்பி சுடுமா? அதுக்கு அந்த கம்பிக்கு இயல்பா கிடையாது. அதுபோல சிவத்தோடு ஒன்றி தான் வேறு சிவம் வேறு என்ற நிலை இல்லாமல் சிவமாகவே குரு இருப்பதனாலே சிவத்திற்கும் குருவுக்கும் பேதம் காணக்கூடாது. அப்படி காணும் வரை நமக்கு முத்தியே கிடைக்காது என்பதை திட்டவட்டமாக நமக்கு சைவ சித்தாந்தம் அறிவிக்கின்றது. அதை அருமையாக உலகியல் ஓமை சொல்லி, சிவபெருமான் தான் குருவாக வரணும், ஒரு ஆன்மாவால இன்னொரு ஆன்மாவை வந்து உய்யக்கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னா, வீட்டில் இருக்கின்ற ஒருவருக்கு ஒரு உடல் நலம் இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவர்களால் முடியலைன்னா அது அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு தான் உடனடியாக தெரியும். கூடவே இருப்பவர்கள் அவருடைய தன்மை என்ன, அவர்களை எப்படி கவனிக்க வேண்டும், அவர்களை எப்படி பேண வேண்டும், இதெல்லாம் வீட்டில் இருப்பவர்களுக்கு தான் தெரியும் இல்லையா? அவர்களுக்கு தெரியுமா அல்லது தெருவில் உள்ள பிறருக்கு தெரியுமா? வீட்டில் கூடவே இருப்பவர்களுக்கு தான். வீட்டில் உள்ளவருக்கு ஒரு உடல்நலம் இன்மைனா அவரோடு நன்கு எப்போதும் ஒன்றாக உடனாக இருக்கின்ற வீட்டிலே உள்ள குடும்பத்தாருக்கு தான் தெரியும். அவர்களுக்கு தான் அந்த அன்பும் அக்கறையும் மற்றவரை காட்டிலும் அதிகமாக இருக்கும். அதுபோல உயிர்களுக்கு வந்து ஆணவ நோய் அவர்களை துன்பப்படுத்துகின்றது, அது உலகப்பற்றிலேயே தள்ளுகின்றது என்று சொன்னால், அந்த ஆணவ நோயை எப்படி குணப்படுத்துவது, எப்படி தீக்கை அருளி தீக்கையின் மூலம் குணப்படுத்துவது என்று அந்த உயிர்களோடைய ஒன்றாக உடனாக இருக்கின்ற சிவ பரம்பொருளுக்குத்தான் அந்த உயிர்களை எப்படி பக்குவப்படுத்துவது என்று தெரியுமே ஒழிய புறமாக இருக்கின்ற பிறருக்கு தெரியாது. ஆகையினாலே சிவபெருமானே குருவாக வந்து ஆட்கொள்ள வேண்டும் என்ற கருத்து இதனால் வலியுறுத்தப்படுகின்றது. இதனை பெரிதும் முழுதல் அணியிலே சொல்லிட்டார், அகத்துறு நோய்க்கு உள்ளினர் அன்றி அதனை சகத்தவரும் காண்பரோதான். வீட்டிலே இருக்கின்ற ஒருவருக்கு வந்த நோயை அந்த வீட்டில் உள்ளவர்கள் அறிவது அல்லாமல் மற்றவர்களா அறிவார்கள் அப்படின்னு சொல்லி அதோடு நிறுத்திட்டார். அப்ப இதுல சொல்ல வந்த விஷயம் என்ன, வீட்டில் உள்ளவர்கள் நோயை வீட்டில் உள்ளவர்கள் அறிவார்கள், மற்றவர்கள் அறிய மாட்டார்கள் என்ற விஷயத்தை சொல்ல வரல. இதை சொல்லுவதன் மூலம் நாம் பெற வேண்டிய செய்தி என்னவென்றால், அதுபோல உயிருக்கு உள்ள குறைபாடுகளை நீக்கி உயிரை எப்படி ஆட்கொள்ளணும்னு உயிரோடு ஒன்றாக உடனாக இருக்கின்ற எம்பெருமான் தான் அறிவார் என்பது. அதான் வள்ளுவர் பெருமான் சொல்வார், கடலோடா கால்வல் நெடுந்தேர், கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து அப்படின்னு சொல்வார். ஒரு குரல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐயா தேர் வந்து கடல்ல ஓடாது, கடல்ல ஓடுற கப்பல் இருக்க அது தரையில ஓடாது அப்படின்னு சொல்லிவிட்டார். இது வந்து வள்ளுவர் திருக்குறள் சொல்லிதான் நமக்கு தெரியணுமா? அது தேர் நிலத்துலதான் ஓடும், கடல் கப்பல் வந்து கடல்ல தான் ஓடும், இதெல்லாம் கூட இப்படி பாட்டெல்லாம் படிச்சுதான் தெரியணுமா அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அப்படி இல்ல. அதன் மூலம் அவர் சொல்ல வருகின்ற செய்தி வேறு. ஒரு செய்தியை சொல்வதற்கு இப்படி இன்னொரு செய்தியை சொல்லிவிட்டு விட்டு விடுவார்கள். நாம இதன் மூலம் என்ன சொல்றாங்க உயித்து உணரணும். அதான் கவி இன்பம் என்பது அதுதான். இதைத்தான் பெரிது மொழிதல் அணி. ஒன்றை சொல்வதற்கு பெரிதொன்றை சொல்வது பெரிது மொழிதல் ஒட்டு என்றும் சொல்வார்கள். அப்ப அதன் மூலம் வள்ளுவர் என்ன சொல்ல வருகின்றார், உன்னுடைய செயல்திறன் எந்த இடத்துல அது வந்து செல்லுபடியாகுமோ அந்த இடத்துல உன் செயல்திறனை காட்டு. செல்லுபடியாகாத இடத்துல வந்து உன் செயல்திறனை காட்டினால் தேர் ரொம்ப கம்பீரமானதுதான், நல்லா ஓடுது, அதுக்காக வேண்டியது கடல்ல ஓட முடியுமா? ஆகவே உன்னுடைய காரியம் செல்லக்கூடிய இடத்துல காட்டினா அந்த காரியம் வெற்றி பெறும், செல்லாத இடத்துல போய் காட்டு நினைத்தால் அது வெற்றி பெறாது என்பதுதான் இங்கே வள்ளுவர் பெருமான் சொல்லுகின்ற கருத்து. அதுபோல வீட்டிலே இருப்பவருக்கு பிணியினை நோயினை வீட்டில் உள்ளவர்கள் தான் அறிவார்கள், அண்டையினால் அறியமாட்டார்கள் என்று சொல்வதன் மூலம் உயிர்களுக்குற்ற ஆணவ நோயினை உயிரோடு ஒன்றாய் உடனாய் இருக்கின்ற எம்பெருமான் தான் அறிவார், ஆகவே அவரால் தான் அதனை குருவாக இருந்தபடி தீர்க்க முடியும் என்ற கருத்து தான் இங்கே உணர்த்தப்படும் கருத்தாகும். அடுத்தார் கொண்டு கூறுகின்றார், அப்படி எழுந்தருள்கின்றாரே எம்பெருமான். ஆகவே அடுத்த பாடலிலே அவர்கள் சொல்வது என்னவென்றார், இப்படி குருவாக எழுந்தருள்கின்றாரே, உலகத்தில் உள்ள எல்லோரையும் ஒரே சமயத்தில் ஆட்கொள்வதற்காக குருவாக எழுந்தருளவில்லை. எதுக்காக குருவாக இருந்திருப்ப? மணிவாச பெருமான் வரலாற்றில் பார்க்கின்றோம், மாணிக்கவாச சுவாமிகள் குதிரை வாங்குவதற்காக வேண்டி பாண்டியமனுடைய ஆணைப்படி கருவூலத்தில் இருந்த செல்வத்தை வேண்டிய அளவு செல்வத்தை எடுத்துக்கொண்டு குதிரை வாங்குவதற்காக வேண்டி பரிவாரங்களோடு செல்கின்றார்கள். அவர்கள் அமைச்சர், ஆகவே பரிவாரங்களோடு குதிரையிலே செல்கின்றார்கள். செல்கின்ற வழியிலே திருப்பெருந்துறை என்ற தலத்திலே எம்பெருமான் குருந்தமரத்தை ஒரு அழகிய சோலையிலே குருந்தமரத்தடியிலே எழுந்தருளி கைலாயத்திலே இருந்து அங்கு வந்து எழுந்தருள்கின்றார் எம்பெருமான். பூதகணங்களை எல்லாம் மானுட சிவனடியார் கோலத்திலே இருக்கும்படியாக தம் பக்கத்திலே அமர்த்தியிருக்கின்றார். சிவாகம ஒளியை எழுப்புகின்றார். அப்ப மணிவாசக பெருமான் அதனாலே தடுத்து ஆட்கொள்ளப்படுகின்றார்கள். மணிவாசக பெருமான் வந்து பார்க்கின்றார்கள், அவர்களுக்கு தான் அங்க குருவாக எழுந்தெடுப்பது சிவபெருமானும் உணர முடியும். எல்லா கூட வந்தவர்கள் எல்லாரும் உணர்ந்தார்களா என்றால் இல்லை. ஏன்னா அங்க சிவபெருமான் திருப்பரந்துரையிட எழுந்தெழுதி நோக்கம் என்ன, மாணிக்கவாச சுவாமியை ஆட்கொள்ள வேண்டும் என்பதுதான். ஆகவே எந்த ஆன்மா பக்குவம் அடைந்து ஞானத்தை பெறக்கூடிய நிலையிலே இருக்கின்றதோ அந்த ஆன்மாவை ஆட்கொள்வதற்காகத்தான் குருவாக எழுந்தெழுகின்றார். ஆகவே மற்ற ஆன்மாக்கள், அந்த பக்குவம் வராத மற்ற ஆன்மாக்கள், சிவபெருமான் தான் இப்படி குருவாக எழுந்தொழுகின்றார் என்ற உண்மையை உணர மாட்டார்கள். அவர் அந்த ஞான குருவையும் சாதாரண மனிதர்கள் போலதான் நினைப்பார்கள். அதைத்தான் சொல்கின்றார் இந்த மூன்றாவது குறட்பாவிலே, அருளா வகையால் அருள் புரிய வந்த பொருளா அறியா புவி. புவினா என்ன? உலகம். உலகத்துக்கு தெரியாது, அந்த ஞானம் பெறக்கூடிய நிலையில் இருக்கின்ற அந்த பக்குவ சீடனுக்கு தான் தெரியும் குருவாக இருப்பது சிவம்னு. புவி உலகம், உலகத்துக்கு தெரியாது, உலகத்தில் உள்ள மற்ற மக்களுக்கு தெரியாது. அதான் படைப்பு நிலை ஈறு மறைப்பு என்னும் நான்கினையும் தோன்றாது செய்தவாறு போல அருள் என்னும் தொழிலையும் தான் பண்ணாதது போல பண்ணும்படி மாண்ட வடிவு என்னும் அங்கியால் மறைத்துக் கொண்டு வந்த உண்மை பொருளே இக்குருவடிவு என்பதனை அறிய மாட்டாது உலகு என்க. மற்ற நான்கு தொழில்கள், மொத்தம் ஐந்து தொழில்கள் சொல்வார்கள், படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளர் என்று சொல்வார்கள். உலகத்தை எம்பெருமான் தான் படைக்கின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியவில்லை, அவர்தான் காத்து வருகின்றார் என்றும் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு தெரு தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னா இருந்தாலே போறோம், நான் தான் வந்து எல்லாரையுமே காக்கணும்னு எனக்கு நினைப்பு. அப்போ ஒரு ஊரு ஒரு நாடு கட்டுப்பாட்டுகள் வந்து கேட்கவே வேண்டாம். ஆனா உண்மையில் எல்லா உலகங்களையும் காத்து வருபவர் யார் அப்படின்னா அது எம்பெருமான் ஆகிய சிவபெருமான் தான். அப்ப அவர் காத்த தொழிலையும் தான் தான் செய்யறோம்னு தெரியாதபடி செய்கின்றார். அழித்தல் தொழிலும் அவர் எப்ப செய்வாரோ நமக்கு தெரியாது. மறைத்தல் தொழில், அது தொழிலே மறைத்தல் என்பது இருக்கின்றது, அதுவும் நாம் அறிந்து கொள்ள முடியாது. அத மாதிரிதான் இந்த அருளல் தொழிலையும் சிவபெருமான் தமக்குரிய அந்த திருமேனியினை நீலகண்டத்தோடும் பிறைச்சந்திரனோடும் கங்கையோடும் திருச்சடையோடும் புலித்தோளோடும் ரிஷப வாகனத்திலே பார்வதி தேவியாரோடு வந்து எழுந்தருளி சிவபெருமான் வந்து அருள் செய்வதாக அப்படி நேரடியாக காட்டிக்கொள்ளாமல் மானுட வடிவத்திலே குரு வடிவத்திலே வந்து அந்த அருளை பிறர் தெரியாதவாறு செய்கின்றார். மற்ற தொழில்களை செய்வது மாதிரிதான் இந்த தொழிலையும் பிறருக்கு தெரியாதவாறு, ஆனா அந்த அருளை பெறுவதற்கு உரியவர்கள் இருக்கின்றார்களே அந்த உரிய ஆன்மாக்கள், சிவனையானும் தேரினன் காண்க, புவனியில் சேவடி தீண்டினன் காண்க, புவனியில் சேவடி தீண்டினன் காண்க. அந்த உலகத்தில் திருவடி வச்சுட்டான், எதற்காக திருவடி வச்சா, எப்படிப்பட்ட திருவடி வச்சார்? நான்முகன் முதலாம் வாம் நான்முகன் முதலா வானவர் தொழுதல ஈரடியாலே மூவுலக அளந்து நாட்டிசை முனிவரும் ஐம்புலன் மலர போற்றிசை கதிர்முடி திருநெடுமால். தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் அப்படி திருநெடுமாலை கண்டால் அப்படி எழுந்து விதத்தின் மேல் கைகூப்பி வணங்குகின்றார்கள். அப்படிப்பட்ட தலைமைப்பாட்டை உடைய அந்த திருமால் பன்றி வடிவம் கொண்டு நிலத்தை அகழ்ந்து 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 திருவடியை எப்படியாவது அறிந்து கொள்ள வேண்டும் என்று முயன்று இறுதியில் அறிய முடியாமல் ஹரஹர சிவசிவ என்று ஓலமிட்டும் அன்று அவருக்கு காணப்படாத அந்த திருவடிகள் எளியனை உய்விக்க வேண்டும் என்ற கருணையோடு இந்த நிலத்திலே தீண்டி வந்ததே என்று மணிவாச பெருமான் உருகுகின்றார்கள். பூனியின் சேவடி தீண்டி நன்காங்க என்றார். அப்படி பூனியின் சேவடி தீண்டி வந்த எம்பெருமான் சிவபெருமானே என்று அடியேனும் தேரினன் என்று சொன்னார். சிவனன யானும் தேரினன் காண்க, குவளை கண்ணி கூறங்காண்க, அவளும் தானும் உடனே காண்க. சிவபெருமானையும் கண்டேன், உடனே உள்ளே அவரோடு நீக்கமின்றி இருக்கின்ற அந்த அருட்சக்தியையும் கண்டேன் என்று மணிவாசக பெருமான் சொல்வது போல அந்த அருள் பெறுவதற்கு உரிய ஆன்மாக்கள் அறிவார்கள். ஏனையோர் அறியாதபடி வந்து அருளை செய்கின்றார் என்று இந்த 43வது குரட்பாவிலே கூறுகின்றார். இந்த அதிகாரத்திலே 3வது குரட்பா. அடுத்த குரட்பாவிலே ஏன் உலகத்தவர்கள் அறிய மாட்டார்கள், சிவபெருமான் தான் குருவாக வந்திருக்கின்றார், நம்மளை ஆட்கொள்ள வரல, அந்த பக்குவ ஆன்மாவும் ஆட்கொள்ள வந்திருக்கின்றார் அப்படின்னு அறியட்டுமே. வந்திருக்கவர் சிவபெருமானே, ஏன் உலகத்தவர்கள் அறிய முடியல? அது காரணம் சொல்கின்றார். பொய்யிருண்ட சிந்தை பொறியிலார் போதமா மெய்யிரண்டும் காணார் மிக என்று சொன்னார். எப்படிப்பட்டவர்கள் உலகத்தவர்கள் என்று சொன்னால், நிலையில்லாத உடல் வாழ்க்கையை நிலையானது என்று கருதி அதைக் கொண்டு நிலையில்லாத உலகப்பற்றிலேயே அழுந்தி இருப்பதனாலே, சிவசிந்தனையிலே உரைப்பும் வைராக்கியம் அவர்களுக்கு வராததனாலே அவர்களால் குருவாக வந்திருப்பவரை சிவம் என்று உணர முடியவில்லை. அவர்கள் சிந்தையிலே பொய் இருண்டுள்ளது, பொய்யிருள் கடிந்த என்று திருவாசகம் சொல்கின்றது. அது ஆணவ மலம் தான், அதுதான் பொய்ன்னு சொன்னார். அந்த ஆணவ மலம் இருட்டு மாதிரி அப்படி இருண்டு இருந்து மறைக்கின்றது. ஏன் அவனால பொருளை பார்க்க முடியல, இருட்டுக்குள்ள இருக்கான். அந்த மாதிரி பொய் என்ற அந்த ஆணவ மலை இருட்டுக்குள்ளே உலகத்தவர்கள் அந்த பாச தடைக்குள்ளே இருப்பதனாலே பொறியிலார் ஞானமாகிய செல்வத்தை இழந்திருக்கின்றார்கள். சிவபெருமானை பார்ப்பதற்கு ஞானம் வேண்டும், அந்த ஞானத்தை பெறவில்லை. என இருட்டிலே இருக்கின்றார்கள், அஞ்ஞான இருளிலே இருக்கின்றார்கள், ஞான செல்வத்தை பெறாமல் இருக்கின்றார்கள். ஆகவே சிவபெருமானுடைய சொரூபத்தையும் அவர்கள் அறிய மாட்டார்கள், அவன் குருவாக வந்திருக்கின்ற அந்த வடிவத்தையும் அவர்களால் அறிய முடியாது. போதமா மெய் இரண்டும் காணார் மிக, போதமாகிய அருளையும் மெய் என்று சொன்னால் அந்த தேசிக வடிவத்தையும் அந்த தேசிக வடிவத்தினுடைய மாட்சிமையையும் இரண்டையுமே உணரமாட்டார்கள், மிக மிக சிறிதும் உணரமாட்டார்கள் என்று சொன்னார். அதான் மணிவாசக பெருமானே பாடியிருக்கின்றார்கள், உலகத்தவர்கள் இவ்வுண்மையை உணராமல் தம்முடைய அருள் அனுபவத்தை உணராமல் இகழ்கின்றார்கள். அவர்கள் இகழ்ந்து கொண்டே இருக்கட்டும், சிரித்துக் கொண்டே இருக்கட்டும், அதனால நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. நாட்டார்கள் நகை செய்ய, நாட்டார்கள் உலகத்தவர்கள் நகைக்கட்டும் ஐயா, அமைச்சரா போனாரு, அருமையான உடையோடு போனார், பரிவாரங்களோடு போனார், நிறைய செல்வத்தோடு போனார், எல்லாத்தையும் யாரோ ஒரு சிவமுனிவரா அவர்கிட்ட கொடுத்துட்டு சாதாரண துணியோடு இப்படி சிவ வேடம் தாங்கி நிற்கின்றாரே, இது என்ன, இது என்ன ஆச்சு இவருக்கு அப்படின்னு சொல்லி சிரிக்கின்றார்கள். எப்ப போனார், போன வழியில எப்படி உடனடியா மாறிட்டாரா அப்படின்னு சொல்லி நகைக்கின்றார்கள். அதனால் நமக்கு ஒரு பாதிப்பும் இல்லை, அவர்கள் நகைத்துக் கொண்டே இருக்கட்டும். ஆனா நாம என்ன செய்யறோம், நாம இந்த உலக துன்பத்திலிருந்து மும்மல துன்பத்திலிருந்து நீங்கி பேரின்ப வீட்டினை அடைந்து கொண்டிருக்கின்றோம், நாட்டார்கள் நகை செய்ய நாம் மேலே வீடை இதே என்று அடுத்தார்கள் சொல்கின்றார்கள். ஆகையினாலே நாம ஒரு சிறந்த பொருளை பெற்றிருக்கின்றோம், அதன் அருமை தெரியாம நம்ம நாலு பேர் இகழ்ந்தா அந்த சிறந்த பொருளை நாம இழந்துருவோமா? இதை வச்சிருந்தா அவன் இகழுதானே அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த பொருளை விட்டுருவோமா? இகழுதுன்னு பார்த்து நாம சிரிப்போம், அவ்வளவுதான். நம்ம பார்த்து அவன் சிரிப்பா, அவனை பார்த்து நாம செஞ்சுட்டு இருக்க வேண்டிதான். நம்மகிட்ட இருக்கிற செல்வத்தால வந்த பயனை நாம விட்டுருவோமா? விடமாட்டோம். அத மாதிரி அருமை தெரியாதவர்கள் இகழ்கின்றார்கள், ஆனால் நாம் பேரின்ப வீட்டை எய்துகின்றோம் என்று திருவாசகம் சொல்வது போல உலகத்தவர்கள் பொய்யிருண்ட சிந்தையினராய் ஞான செல்வம் இன்றி பொறி என்பது ஞான செல்வம், அருட்செல்வம். அது இல்லாததனால் போதமாம் மெய் இரண்டும் காணார் மிக, போதமாகிய திருவருளையும் அவர்கள் உணரமாட்டார்கள், மெய்யாகிய தேசிய வடிவத்தையும் உணரமாட்டார்கள், இரண்டையும் மிக காணார் சிறிதும் காணமாட்டார்கள் என்று கூறினார். அடுத்த குரட்பாவிலே இந்த தேசிய வடிவம் எப்படிப்பட்டது, இப்படிப்பட்ட தேசிய வடிவத்தை உலகத்தோர் காணாமல் இருக்கின்றார்கள் என்று உணர்த்துகின்றார். பார்வை என மாக்களை முன் பற்றி பிடித்தற்காம் போர்வை என காணா புவி. பார்வை என்ன, பார்வைனா என்ன அப்படின்னா பார்வை விலங்குன்னு சொல்வார்கள். தீவகம்னு சொல்வார்கள். அது உண்மையில வந்து மிருகம் இல்ல, பல பறவை மாதிரியும் செய்திருப்பார்கள், உண்மையில பறவை இல்ல, அந்த தோற்றத்தை கொண்ட ஒரு பொருள். அதாவது வேடன் போய் நின்னா அப்படின்னா விலங்குகள் பறவைகள் அங்க நிக்குமா, ஓடி பேரும் பயந்து. அப்போ அந்த விலங்குகளும் அந்த மிருகங்களையும் பறவைகளையும் வரவழைப்பதற்கு என்ன பண்ணுவாங்க, அருகில வரவழைப்பதற்கு இந்த பார்வை விலங்கு விலங்கு மாதிரி இருக்கின்ற இந்த உருவத்தை கொண்டு அங்க வச்சுட்டு, அல்லது பறவை மாதிரி இருக்கின்ற இந்த வடிவத்தை அந்த பொருளை அங்க வச்சுட்டு இவர்கள் பின்னால் பதுங்கி நிற்பார்கள். அப்ப நம்ம மாதிரியே ஒரு மிருகம் இருக்கின்றதேன்னு மிருகம் வரும், பறவை வரும்போது நம்ம மாதிரியே ஒரு பறவை இருக்கின்றதேன்னு வரும், வந்தவுடன் அகப்படுத்திக் கொள்வார்கள். அது அவர்கள் அழிப்பதற்காக செய்கின்றார்கள். இங்கே சுவாமி அதே செயலை ஆக்கத்திற்காக செய்கின்றார், துன்பத்திலிருந்து நீக்கி பேரின்பத்தை கொடுப்பதற்காக செய்கின்றார். தம்முடைய காலகண்டத்தோடும் முக்கண்ணோடும் மான்மனுவோடும் கங்கா மதியோடும் விஸ்வபவனத்திலே எழுந்தருளினால் பக்குவமான அந்த சீடன் கூட கண்டு அஞ்சுவான், அந்த கோலத்தை கண்டு வழிபடுவதற்கு வரதற்கு அஞ்சுவான். ஆகையினாலே உலகத்திலே வாழ்கின்ற பக்குவ சீடர்களை ஆட்கொள்வதற்காக வேண்டி உலகத்து மானுடர் போலவே வடிவம் கொண்டு, அதான் பார்வை போல, அந்த பார்வை விலங்கு போல, அது எப்படி மாக்களை முன் பற்றி பிடித்தற்கு போர்வையாக பயன்படுகிறதோ, மாக்கள் அதாவது மாக்கள்னா விலங்குகள், விலங்குகளை பற்றி பிடிப்பதற்கு அந்த பார்வையானது, அந்த விலங்கு போன்று இருக்கின்ற பறவை போன்று இருக்கின்ற வடிவமானது எப்படி பயன்படுகிறதோ, போர்வை போல பயன்படுகின்றதோ, அதுபோல ஒரு மானுட போர்வை கொண்டு உள்ளே சிவபெருமான் இருந்து கொண்டு அருள் செய்ய வந்திருக்கின்றார் என்ற உண்மையினை புவி அதாவது உலகத்தவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்று தெரிவிக்கின்றார். அடுத்த குரட்பாவிலே சொல்கின்றார்கள், ஆகவே இந்த பக்குவமில்லாத உலகத்தவர்களுடைய பேச்சை கேட்டு நீயும் என்ன நினைத்து விடாதே, சிவபெருமான் வந்துதான் நமக்கு ஞானத்தை உணர்த்த வேண்டுமா, அதெல்லாம் வேண்டாம், நமக்கு ஒரு குரு வேண்டுமா, குருவெல்லாம் வேண்டாம், நாமே ஞானத்தை உணர்ந்து கொள்ளலாம் என்று கருதாதே, குருவின் துணையின்றி உணர முடியாது. உலகத்தவர்கள் சொல்லலாம், அவர்கள் பொய்யிருண்ட சிந்தையுடையவர்களாக இருக்கின்றார்கள், ஆகவே சிவமெல்லாம் குருவாக வரவில்லை என்று அவர்கள் சொல்லலாம், ஆனால் குருவாக இருப்பவர் சிவபெருமானே என்பதை நிச்சயமாக உணர வேண்டும் என்று இந்த ஆறாவது குரட்பாவிலே வலியுறுத்தி வந்தார்கள். எமக்கு என் எவனுக்கு எவை தெரியும் அவ தமக்கு அவனை வேண்ட தவிர, எவனுக்கு எவை தெரியும், அதாவது குரு வந்து, அதாவது சாஸ்திரங்கள் எவ்வளவோ இருக்கு, எவ்வளவோ சாஸ்திரங்கள் இருக்கு, அதை நான் படிக்கிறேன் எனக்கு விளங்குது, அப்புறம் எனக்கு எதுக்கு குரு உபதேசிப்பதற்கு, அதனால எனக்கு அது அவசியம் இல்லை. எமக்கு ஏன் எமக்கு எதுக்கு, எமக்கு என்ன எமக்கு எதுக்கு குரு அப்படிங்கிற கருத்தை தவிர்த்து விடுவாயாக, விட்டு விடுவாயாக. எவனுக்கு எவை தெரியும், ஞான குரு உணர்த்தினாலன்றி யாருக்குத்தான் எந்த உண்மையை உணர முடியும். அவ்வ சாத்திரங்கள் இருக்கு, அதை நான் பார்த்து புரிஞ்சுக்கிடுவேன்னா, அவ்வ அந்த சாத்திரங்களே தமக்கு அவனை வேண்ட தவிர, அதாவது அந்த சாத்திரங்களே எப்படி அமைந்திருக்கின்றன என்று சொன்னால், ஒரு ஞானகுரு வந்து விளக்கினால்தான் அந்த சாத்திரங்களின் பொருள் விளங்கும் அப்படிங்கிற மாதிரிதான் அந்த சாத்திரங்களே அமைந்துள்ளன. ஞான சாத்திரங்களுக்கு முதல்ல போவானே, சாதாரண பள்ளிக்கூட பாட புத்தகங்களை எடுத்துக்கொள்வோம், அந்த பள்ளிக்கூட பாட புத்தகங்களே எப்படி அமைந்துள்ளன, இந்த புத்தகத்தை தனியா படிக்கணும், இதுல இருந்தான கேள்வி வரும், நான் படிச்சுக்கிட்டுதேன் அப்படின்னு யாரும் சொல்லுவதில்லை. இதுக்கு போய் பள்ளிவுடன் போய் அங்க அவர் வாத்தியார் கட்டுப்பட்டு உட்கார்ந்து இருந்து அவர் சொன்னதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இதெல்லாம் எனக்கு எதுக்கு, இந்த பாடம் இதுதானே படிக்கணும், இதுதானே பரிச்சை எழுதணும், மார்க் வாங்கணும், நான் படிச்சுக்கிட்டுதேன் சொன்னால், அப்ப பெற்றோர்கள் என்ன சொல்வார்கள் பிள்ளைகளை பார்த்து, இப்ப இந்த பாட புத்தகமே எப்படி அமைந்திருக்கின்றது என்று சொன்னால், ஒரு ஆசிரியர் இருந்து இதன் பொருளை விளக்கினால்தான் இந்த பொருள் விளங்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்புல தான் அந்த பாட புத்தகத்தையே தயார் செய்துள்ளார்கள். சின்ன சின்ன கலைகளாக இருந்தால் கூட அதற்கு குரு வேண்டும், அதான் உலகத்திலே பழமொழி ஒன்று வழங்கி வரும், தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது என்று. ஆகவே சிறிய சிறிய கலைகளுக்கே அதற்குரிய அறிவு பெற்ற ஒரு ஆசிரியன் தேவைப்படுகின்றான் என்று சொன்னால், மேலான முத்தியினை அருள்வதற்கு அங்கே ஞானாசிரியன் வேண்டாமா, ஞானாசிரியன் துணையின்றி அறிவதற்கரிய சிவத்தை நாம் எவ்வாறு அறிய முடியும். எனவே குரு வழிபாடு மேற்கொண்டால் அன்றி நமக்கு உய்வு இல்லை என்ற கருத்தை தான் இதை வலியுறுத்துகின்றார். ஆகையினாலே அந்தந்த சாத்திரங்கள் தமக்கு அவனை வேண்ட, தம்மை உணர்ந்து கொள்வதற்கு தம் பொருளை உணர்த்துவதற்கு குருவை வேண்டி நிற்கின்றன, ஒரு குரு உணர்த்தினால்தான் இதன் பொருள் உணர முடியும் அப்படிங்கிற அமைப்பில் ஞான சாத்திரங்கள் அமைந்துள்ளன. எனவே தவிர எமக்கு என், எமக்கு குரு எதற்கு என்ற எண்ணத்தை தவிர்ப்பாயாக. எவனுக்கு எவை தெரியும்? ஞானகுரு வந்து உணர்த்தாவிட்டால் யாருக்குத்தான் மெய்ப்பொருளை உணர முடியும் என்று அருமையாக உணர்த்துகின்றார்கள். ஆகையினாலே இதுக்கு வேறு மாதிரியாகவும் பொருள் சொல்வார்கள். எமக்கு ஏன் என்று சொன்னால், இந்த நூலாசிரியரே சொல்வதாக நம்முடைய வஜ்ரவேல் முதலியார் அவர்கள் ஆதீன வித்வானவர்கள் சொல்கின்றார்கள். எமக்கு ஏன் அப்படின்னா, நீ குருவை ஒத்துக்கொண்டால் அதனால எனக்கு என்ன லாபம்? நீ அல்லது நீ குருவெல்லாம் ஏத்துக்கிட மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால எனக்கு என்ன நஷ்டம் வருது? எனக்கு என்ன? நீ குருவை ஏத்துக்கிட்டா எனக்கு என்ன, ஏத்துக்கிட்டா எனக்கு என்ன? உனக்கு உய்வு வேணும் அப்படின்னா நீ என்ன செய்ய வேண்டும்? ஞான குருவை உன்னுடைய உய்வுக்காக நீ ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். அப்பந்தான் உனக்கு உய்தி கிடைக்கும். உனக்கு அப்பந்தான் பாச வீடும் சிவப்பேரும் கிடைக்கும். ஒரு நூற்பொருள் விளங்குவதற்கு அந்த நூலே தனக்கு உரிய ஞானாசிரியரை நாடி நிற்பதனாலே எவனுக்குத்தான் எந்த நூற்பொருள் தான் குருவை இன்றி தெளிவாக விளங்கும்? விளங்காது. ஆகையினாலே நூலே அமையும், ஆசான் வேண்டாம் என்ற கருத்தை தவிர்ப்பாயாக என்று சொல்லி விளக்குகின்றார்கள். நிரம்பலை தேசிகர் கொண்ட பொருளைத்தான் இவ்வாறு விளக்குகின்றார்கள். அடுத்த குரட்பாவிலே சொல்கின்றார்கள், சிவபெருமான் தான் ஆணவ மலத்திற்கு பகை, ஆணவ சக்தி அவனால தான் ஒடுக்க முடியும். அப்படின்னாலும் கூட அந்த சிவபெருமான் தேசிகனாக வந்துதான் அருள் செய்தால்தான் நமக்கு ஆணவ சக்தி நீங்கும் அல்லது அநீங்காது என்பது அடுத்த குரட்பா. அதற்கு அருமையான ஒரு எடுத்துக்காட்டு. ஆனா இந்த காலத்துல அந்த கலைகள்லாம் இல்லாமல் போய்விட்டன. ஆகவே நாம் அந்த கலையை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. என்னவென்றால், அறவினாலே தீண்டப்பட்டு விஷம் ஏறிய ஒருவனுக்கு அந்த விஷத்தை எப்படி இறக்குவார் என்றால், மாந்திரிகம் மூலமாக இறக்குவார்கள். இந்த மாந்திரிகம்லாம் நம்முடைய ஆகம சார்பு நூல்களிலே சொல்லப்பட்டுள்ளன. சித்தாந்த பிரகாசிகளே நம்முடைய சிவஞான சுவாமிகள் காட்டுகின்றார்கள். காரிடம் தக்கினம் போன்ற நூல்கள்லாம் இருக்கின்றன, ஆகம சார்பு நூல்கள். அதாவது எப்படி என்றால், அந்த விஷம் ஏறி கிடக்கின்றானே அவனை மாந்திரிகன் பார்ப்பான். எப்படி பார்ப்பான் என்று சொன்னால், அந்த அரவுக்கு பகை எது என்றால் கருடன். அது மாதிரி கீரியும் பகை. எல்லா பொருள்களுக்கும் என்ன உள்ளது என்று சொன்னால், அதிதெய்வம் உள்ளது, மந்திரம் உள்ளது. உலகத்துள்ள எல்லா பொருளுக்கும் மந்திரம் உள்ளது, அதிதெய்வம் உள்ளது. அப்ப கீரிக்கும் அதிதெய்வம் உள்ளது, கருடனுக்கும் அதிதெய்வம் உள்ளது, மந்திரம் உள்ளது. அந்த உரிய மந்திரத்தை அவன் உபதேச முறையில குரு பரம்பரையில அந்த மாந்திரிகன் படிச்சிருப்பான். அப்ப அவன் என்ன செய்கின்றான், அந்த மந்திரத்தை ஜபிக்கின்றான். ஜபித்து அந்த கருடனுக்குரிய அந்த அதிதெய்வமாக தன்னை பாவிக்கின்றான். அந்த கீரிக்குரிய அந்த அதிதெய்வமாக அந்த மந்திரமாக தன்னை பாவிக்கின்றான். அந்த பாவனையினாலே அவன் நோக்கும் பொழுது அது வந்து அவன் கருடனுடைய தன்மையிலே இருந்து, கருடன் எப்படி அந்த அறவை அழிக்கின்றதோ, கீரி எப்படி அந்த அறவை அழிக்கின்றதோ, அதுபோல அந்த தன்மை அவன் பெற்று அந்த அறவினுடைய விஷத்தை, விஷத்தின் கொடுமையினை, தாக்கத்தினை அவன் நீக்கிவிடுகின்றான். இந்த கலை முன்பு இருந்தது. ஆகையினாலே அப்படி ஒரு மாந்திரீகன் கீரியை பாவிக்க தெரிந்தவன், கருடனை பாவிக்க தெரிந்தவன் வந்து அவன் பார்த்தால்தான் அந்த விஷம் நீங்குமே ஒழிய, கீரிதானே அறவுக்கு பகை, அந்த கீரியே வந்து இவன் மேல ஏறட்டுமே, விஷம் ஏறணும் மேல ஏறட்டுமேன்னு கீரியே அவன் மேல ஏறி இறங்கினாலும் அந்த விஷம் நீங்காது. ஆனால் அந்த கீரியை பாவிக்க தெரிந்த பாவகன் நோக்கும் பொழுது அந்த விஷம் நீங்கும். அதுபோல சிவபெருமான் நேரடியாக வந்து பாச நீக்கம் செய்ய மாட்டார், அவர் குருவாக வந்து சிவோகம் பாவனையினாலே அதை நீக்குவார் என்று சொல்லி எடுத்துக்காட்டு மூலம் விளக்கினார். விடம் நகுளம் மேவினும் மெய்ப்பாவகனின் மீளும் கடனில், கடனில்னா அந்த தன்மையில்